வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவடி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 28. வாசிப்பவர் மதுமிதா. தேவராஜ பிள்ளையினுடைய பாளையப்பட்டியின் எல்லைக்குள்ளாக என்ன குற்றம் நடந்தாலும் அதை விசாரித்து தீர்மானிக்கிற அதிகாரம் கவர்மெண்டாரால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு நாள் அதிகாலையில் ஏதோ சில விசாரணை செய்வதற்காக வெளியே போனவர் சூர்யாஸ்தமான காலம் வரையில் வீட்டுக்கு வரவில்லை. அவர் திரும்பி வந்தவுடனே எங்களை பார்த்து, பெரும் துயரத்துக்குரிய சில சங்கதிகள் இன்று நடந்தன. அவைகளை நினைக்கும்போது எனக்கு மயிர் கூச்சிடுகின்றது, மனம் முருகுகின்றது, கண்ணீர் பெருகுகின்றது. அந்த சங்கதிகளை சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லத் தொடங்கினார். கும்பகோணத்தில் வைசியர் குலத்திலே இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான பூஸ்திதிகளும் நிதி நிக்ஷேபம் நகை பாத்திரம் முதலிய ஜங்கமங்களும் இருந்தன. அவர்களில் மூத்தவன் பொய் வஞ்சகம் பேராசை முதலிய துர்க்குணபுஞ்சமாயும் இளையவன் சர்க்குண சம்பன்னன்மாயுமாய் இருந்தார்கள். அவர்களுடைய தகப்பன் லோகாந்தரம் சென்ற பிறகு மூத்தவனே குடும்ப வியாபகனாய் மேல் விசாரணை செய்து வந்தபடியால் சகல ஸ்திதிகளும் கணக்குகளும் அவன் கைவசமாகவே இருந்தன. இளையவன் தமையனே கதியென்று நம்பியிருந்தபடியால் தங்களுக்கு இவ்வளவு ஆஸ்தி என்பதுமே இளையவனுக்கு பரிச்சேதம் தெரியாது. இளையவனுக்கு கல்யாண பருவம் வந்து வெகு நாளாகியும் அவனுக்கு கல்யாணம் செய்விக்காமல் மூத்தவன் காலம் கடத்தி வந்தான். அவர்களுடைய தாயுடன் பிறந்த அம்மானுக்கு இந்த ஊர் வாசஸ்தலமானபடியால் அவன் மேற்படி இளைய பிள்ளையை இந்த ஊருக்கு வரவழைத்து தன்னுடைய மகளை கன்னிகாதானம் செய்வித்து மகளையும் மருமகனையும் கும்பகோணத்துக்கு அனுப்பினான். அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடாமல் மூத்தவன் அனாதரவு செய்தபடியால் இளையவன் தமையனை பார்த்து, அண்ணா, குடும்ப ஸ்திதிகளில் தங்களுக்கு ஏதாவது இஷ்டமானதை கொடுத்தால் நான் எங்கேயாவது போய் பிழைத்து போகிறேன், தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த பயபக்தியுடன் இறந்து மன்றாடினான். அந்த மன்றாட்டையெல்லாம் மூத்தவன் ஆற்றில் கரைத்த புளியாக்கி இளையவனையும் அவன் மனைவியையும் புறக்கணித்து தள்ளிவிட்டான். அவர்கள் இருவரும் பட்டினியும் பசியுமாக இந்த ஊருக்கு வந்துவிட்டார்கள். தமையன் அவ்வளவு கொடுமை செய்தும் அவன் மேலே பாக வியாஜியாயம் செய்ய இளையவன் அனிஷ்டனாய் இருந்தான். ஆயினும் அவனுடைய மாமனார் முயற்சியினாலே கும்பகோணத்தில் பாக வழக்கு செய்யப்பட்டது. மூத்தவன் தன் கையில் இருந்த திரியவங்களையெல்லாம் பலவேறு கையில் இரகசியமாய் கொடுத்துவிட்டு தன்னிடத்தில் பூஸ்திதிகளை தவிர வேறொரு பொருளும் கிடையாதென்றும் பூஸ்துதிகள் பல பெயர்களிடத்தில் வாங்கப்பட்ட கடன்களுக்கு உத்தரவாதமாயிருப்பதாகவும் தனக்கு ஒருவரும் கடன் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் எதிர் வழக்காடி அந்தப்படி பொய்க்கணக்குகளை கொண்டும் நிரூபணம் செய்தான். அன்றியும் தன் தம்பியினுடைய சாட்சிகளை பொருள் மூலமாக கலைத்து அவர்கள் தன் தம்பி பட்சத்தில் சாட்சி செல்லாதபடி அழிம்பு செய்தபடியால் தம்பி வழக்கு அபஜயமாய் போய்விட்டது. இவ்வண்ணம் இளையவன் பிதுரார்ஜிதத்தை இழந்து பரதேசி கோலமாய் மாமனார் வீட்டில் வந்து சேர்ந்தான். மாமனாரிடத்தில் அவன் சில தொகை கடன் வாங்கி சத்தியம் தவறாமல் வர்த்தகம் செய்தபடியால் அவனுடைய யோக்கியதை எங்கும் பரிமளித்தது. புஷ்பத்தை நாடி வரும் வண்டுகள் போல சகலரும் அவனிடத்திலே கொள்ளல் விற்றல் செய்யவும் பரபத்தியங்கள் பண்ணவும் ஆரம்பித்தபடியால் அவனுக்கு செல்வம் அமோகமாய் பெருகி பெரிய திரவியவானானான். இளையவனை அவனுடைய தர்மம் தலைகாத்தது போல் மூத்தவனை அவனுடைய மோசமே நாசம் செய்துவிட்டது. எப்படியெனில் அவன் தம்பிக்கு பயந்து கொண்டு யாரிடத்தில் பொருள்களை அந்தரங்கமாய் கொடுத்து வைத்தானோ அவர்கள் எல்லோரும் அந்த தனங்களை அபகரித்து கொண்டு அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள். தனக்கு யாதொரு சொத்தும் கிடையாதென்று அவனே நியாய சபையார் அறிய சொல்லிவிட்டபடியால் அந்த நம்பிக்கை துரோகிகள் மேல் அவன் வழக்கு தொடர மார்க்கமில்லாமல் போய்விட்டது. பூஸ்திதிகள் பல பெயர்களுடைய கடன்களுக்கு பாத்தியமாய் இருப்பதாக அவனே தன் தம்பி வழக்கில் ஒப்புக்கொண்டபடியால் அந்த பொய்யான கடன்காரர்கள் எல்லோரும் தங்களுக்கு மெய்யாக கடன் வரவேண்டியது போல துர்வழக்குகள் செய்து அந்த பூஸ்திதிகளை எல்லாம் ஏலம் போட்டு கைவசப்படுத்தி கொண்டார்கள். அவனுக்கு வரவேண்டிய கடன்களை எல்லாம் நியாயஸ்தலத்தில் மறைத்தபடியால் கடன் கொடுக்க வேண்டியவர்கள் எல்லோரும் அவனை மோசம் செய்து விட்டார்கள். அவனும் அவர்கள் மேல் வழக்கிடக்கூடாமல் போய்விட்டது. இவ்வாறு கைப்பொருள்களை எல்லாம் இழந்து கனதரித்தினாய் போய்விட்டான். மூத்தவன் வீட்டில் மூத்தவளே வந்து குடியிருக்க தலைப்பட்டதால் பிக்ஷை தொழிலை தவிர வேறு வழியில்லாமல் போய்விட்டது. அவன் கனிஷ்ட துரோகி என்று ஊரெங்கும் தெரியுமானபடியால் அவனுக்கு இறங்குவார் இல்லை. அவன் தம்பியிடத்திற்கு போகலாம் என்றால் அவனுக்கு மனசாட்சியை இடம் கொடுக்கவில்லை. மூத்தவனும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளும் கஷ்டப்படுகிறதை இளையவன் கேள்வியிற்று அவர்களை தன்னிடத்துக்கு வரும்படி அவன் கடிதம் அனுப்பினதும் அல்லாமல் அவர்களுடைய வழி செலவுக்காக பணமும் அனுப்பினான். உடனே மூத்தவன் சமுச்சார சகிதமாய் புறப்பட்டு தம்பியிடம் வந்து சேர்ந்தான். தம்பியை பார்த்தவுடனே தமையன் கட்டிக்கொண்டு, தம்பி, பிறருக்கு வெட்டின குழி தனக்கே வந்து லபிப்பது போல் உனக்கு நான் செய்த தீங்கு எனக்கே வந்து லபித்து விட்டது. உன்னுடைய பாகச் சொத்தை உனக்கு நான் கொடுத்திருப்பேனானால் மற்ற ஸ்திதிகளை வைத்து கொண்டு நான் க்ஷேமமாய் வாழ்ந்திருப்பேன். உன்னுடைய பாகத்தை வஞ்சிக்க நினைத்து சொத்துக்களையெல்லாம் நான் பராதீனம் செய்தபடியால் அந்த பராதீனமே நிலைத்து என்னுடைய சுவாதீனம் மாறிப்போய்விட்டது. ஆடவன் செத்த பிறகு அறுதலிக்கு புத்தி வந்தது என்பது போல் சொத்துக்களெல்லாம் போன பிறகு எனக்கு புத்தி வந்தது அப்பா என்று சொல்லி அழுதான். தமையன் செய்த துரோகங்களை தம்பி எள்ளளவும் நினையாமல் அவனுக்கு சர்வோபாச்சார காஞ்சம் செய்து தாசானு தாசனாக நடந்தான். ஆனால் அவனுடைய இல்லாள் கொழுந்தனிடத்தில் துன்பப்பட்டவளானதால் அவள் தன் புருஷனுக்கு தெரியாமல் கொழுந்தனை காணும் போதெல்லாம் கடுகெடுத்து கொண்டு வந்தாள். சில நாளாயின பின் தமையன் ஊருக்கு போக வேண்டுமென்று உத்தரவு கேட்டபடியால் கனிஷ்டன் தன் பத்தினிக்கு தெரியாமல் பெட்டியை திறந்து 100 தங்க நாணயங்களை எடுத்து தமையன் கையில் கொடுத்து அவற்றை மூலதனமாக வைத்து கொண்டு வியாபாரம் செய்யும்படியாகவும் இன்னும் வேண்டும் காரியங்களுக்கு எழுதும்படியாகவும் சொல்லி தமையன் பத்தினிக்கும் பிள்ளைகளுக்கும் வஸ்திராபரணங்கள் கொடுத்து அனுப்பினான். அவர்கள் போன பிறகு இளையவனுடைய பெண்ஜாதி பெட்டியை திறந்து பார்க்க தங்க மோகராக்களை காணாமையினால் புருஷன் தன் தமையனுக்கு கொடுத்திருப்பான் என்று நிச்சயித்து கொண்டு அவள் கோப சன்னதத்துடன் புருஷனுக்கு தெரியாமல் வெளியே புறப்பட்டு கொழுந்தனாரை தொடர்ந்து கொண்டு ஓடினாள். கொழுந்தனும் அவன் பத்தினி முதலானவர்களும் சிறிது தூரம் போய் வெயிலுக்காக ஒரு பாழ் மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அவள் கொழுந்தனை கண்டவுடனே அவன் செய்த கொடுமைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்காட்டி அவனை வாயில் வந்தபடி ஏசினாள். அவன் அந்த தூஷணங்களை சகிக்க மாட்டாதவனாய் அந்த கொடியவளை பார்த்து, இந்த பணத்துக்காகத்தானே இவ்வளவு பேச்சும் பேசுகிறாய், இந்தா உன் பணம் என்று சொல்லி அவன் கையில் இருக்கிற மொஹரா பையை அவள் முன்பாக எரிந்து விட்டான். அவள் நல்ல காரியம் என்று மொஹரா பையை எடுத்து கொண்டு போய்விட்டாள். அவள் சொன்ன தூஷணங்களும் தன்னுடைய சொந்த மனசாட்சியும் இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்கிற ஏக்கமும் கூடி அவனுக்கு சித்த விகாரத்தை உண்டு பண்ணினபடியால் அவன் தன் பெண்சாதி பிள்ளைகளையும் கொன்று தன் உயிரையும் மாய்த்து கொள்கிறதென்று தனக்குள்ளே தீர்மானித்து கொண்டான். அந்த சமயத்தில் அவனுடைய பெண்சாதி பிள்ளைகள் தாகத்துக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னபடியால் அவன் ஜலம் கொண்டு வருகிறேன் என்று குளத்துக்கு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் மொண்டு அதில் விஷத்தை கலந்து தன்னுடைய பெண்சாதிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து தானும் விஷபானம் பண்ணினான். சற்று நேரத்தில் விஷம் தலை மண்டை கொண்டு அவர்கள் கால்மாடு தலைமாடாய் கீழே விழுந்து இறந்து போய்விட்டார்கள். மூத்தவன் எரிந்துவிட்ட மொஹரா பையை எடுத்துக்கொண்டு இளையவன் பெண்ஜாதி வீட்டிற்குள் வந்து நுழைந்தாள். அவள் கையில் மொஹரா பையை கண்டவுடனே அவளுடைய நாயகனுக்கு கோபம் உண்டாகி அவளை திட்டி அடித்து அந்த பையை பிடுங்கிக் கொண்டு அதை தமையனிடத்தில் மறுபடியும் கொடுப்பதற்காக ஓடினான். தமையன் முதலானவர்கள் வெயிலுக்காக பால் மண்டபத்தில் நுழைந்ததாக இளையவன் வழியிலே கேள்வியுற்று அவனும் அந்த பால் மண்டபத்துக்கு போனான். அங்கே எல்லோரும் இறந்து கிடக்கிறதைக் கண்டு அவர்கள் மேலே விழுந்து கோ கோவென்று கத்தி அழுதான். பிறகு அவர்கள் சமீபத்தில் இருக்கிற விஷஜல பாத்திரத்தைக் கண்டு அவர்கள் விஷபானம் பண்ணி இறந்து போனதாக அறிந்து கொண்டு அதில் மிஞ்சியிருந்த விஷஜலத்தை தானும் குடித்து மரணத்துக்கு ஆயத்தமாய் தமையனுடைய பிரேதத்தை கட்டிக்கொண்டு படுத்து கொண்டான். அவன் விஷம் அருந்தினது சில வழிப்போக்கர்களுக்கு தெரிந்து அவர்கள் என்னிடத்தில் ஓடி வந்து அறிக்கையிட்டார்கள். நான் உடனே வைத்தியர்களை அழைத்து கொண்டு ஓடினேன். மூத்தவனும் அவனுடைய பெண்சாதி பிள்ளைகளும் இறந்து வெகுநேரம் ஆகிவிட்டதால் அவர்களுக்கு வைத்தியம் செய்வது நிஷ்பிரயோசனம் என்று வைத்தியர்கள் தெரிவித்தார்கள். இளையவன் எல்லோருக்கும் பின்பு விஷம் உண்டபடியால் அவன் இரவாமல் குற்றுயிராயிருந்தான். அவனுக்கு வைத்தியர்கள் ஔஷத பிரயோகம் செய்து அவன் உண்ட விஷத்தை வெளிப்படுத்தி அவனை பிழைப்பித்தார்கள். அவன் எழுந்து உடனே தன் தமையன் முதலானவர்களை பிழைக்கும்படி வைத்தியர்களை வேண்டிக் கொண்டான். அவர்கள் பிழைப்பது சாத்தியமல்லவென்று அவனுக்கு தெரிந்தவுடனே அவன் விழுந்து புரண்டு அழுத பரிதாபத்தை ஒருவரும் கண்கொண்டு பார்க்கக்கூடாது. அவனுடைய தமையனும் குழந்தைகளும் மாண்டு கிடப்பதையும் அவர்கள் கீழே மேலே அவன் விழுந்து விழுந்து அலறி அழுதவரையும் பார்த்தவர்களுடைய மனம் கல்லா இருந்தாலும் கரையாமல் இருக்குமா? இரும்பா இருந்தாலும் இளகாமல் இருக்குமா? இளையவனுடைய மனைவியோ என்றால் தன்னுடைய தௌஷ்டியத்தினால் இவ்வளவு பிரமாதம் வந்து விளைந்ததென்று தெரிந்த உடனே அவள் மதிமயங்கி கீழே விழுந்து இன்னமும் சித்த சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாள். மூத்தவன் ஆதியில் தன் தம்பியை மோசம் செய்தபடியால் அவனுடைய பாகத்தை கிரமப்படி கொடுத்திருப்பானால் மூத்தவனுக்கு இப்படி கெட்ட கதி வாய்த்திராதென்பது உறுதிதான். என்றைக்கெல்லாம் துன்மார்க்கர்களை கடவுள் இந்த உலகத்தில் தண்டிக்கிறார் என்பதற்கு இந்த சரித்திரமே போதுமான சாட்சியமாயிருக்கிறது. மேற்படி சங்கதிகளையெல்லாம் நான் கூலங்கட்சமாய் விசாரணை செய்து இறந்து போனவர்களையெல்லாம் தகனம் செய்யும்படி உத்தரவு கொடுத்து வர இந்நேரம் சென்றது என்றார். தேவராச பிள்ளை அந்த சரித்திரத்தை சொல்லி முடித்த உடனே என் தகப்பனார் என்னை பார்த்து, நீ கல்வி பயிலும்போது இரண்டு நல்ல சகோதரர்களுடைய சரித்திரத்தை நீ வாசிக்க கேட்டிருக்கிறேன், அந்த சரித்திரத்தை இப்போது சொல்லு என்று உத்தரவு கொடுத்தார்கள். தேவராஜ பிள்ளையும் அதை கேட்க விரும்பினபடியால் நான் சொல்லத் தொடங்கினேன். 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துக்கல் தேசத்திலிருந்து கோவா பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்த ஒரு கப்பலில் 1200 ஜனங்கள் ஏறியிருந்தார்கள். அந்த கப்பல் ஒரு மலையில் மோதி உடைந்து போனதால் 20 பெயர்கள் தவிர மற்றவர்கள் எல்லோரும் சமுத்திரத்தில் முழுகி இறந்து போனார்கள். அந்த 20 ஜனங்களும் ஒரு சிறு படகிலேறி தப்பிக்கொண்டார்கள். அவர்களுக்கு போதுமான புசிகரணங்கள் இல்லாமல் இருந்தபடியால் திருவுளச் சீட்டு போட்டு தங்களில் சிலரை கடலில் தள்ளிவிடுகிறதென்று தீர்மானித்து கொண்டார்கள். அவர்களுக்குள்ளாக 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவனை கடலிலே தள்ளும்படி திருவிளச்சீட்டு விழுந்தது. அவனை இளையவன் மிகுந்த அன்போடு கட்டி தழுவி அழுது கொண்டு மற்றவர்களை பார்த்து சொல்கிறான், என் தமையனுக்கு பெண்ஜாதியும் பிள்ளைகளும் 3 சகோதரிகளும் இருக்கிறார்கள். அவர்களை போஷிக்கிறதற்கு என் தமையனாரை தவிர வேறு கதியில்லை. நானோ ஏகாங்கியாயிருக்கிறேன். நான் இறந்து போவதினால் ஒருவருக்கும் நஷ்டமில்லை. ஆகையால் என்னுடைய ஜேஷ்டருக்கு பதிலாய் என்னை சமுத்திரத்தில் தள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். தம்பியினுடைய பக்ஷ மிகுதியைக் கண்டு தமையன் ஆச்சரியம் அடைந்து, இப்படிப்பட்ட உத்தம சகோதரனை எனக்காக இறக்கும்படி செய்வது அநீதியானதால் என்னையே தள்ளிவிட வேண்டும் என்று மன்றாடினான். மூத்தவனை கடலில் தள்ளாதபடி இளையவன் அவனை கட்டி பிடித்து கொண்டான். அவன் எவ்வளவு பலமாக தமையனை கட்டி கொண்டான் என்றால் அவர்கள் இருவரையும் வெவ்வேறாய் பிரிப்பது அசாத்தியமாயிருந்தது. இறுதியில் இளையவனுடைய தொந்தரவை பொறுக்க மாட்டாமல் அவனுடைய இஷ்டப்படி அவனை சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார்கள். அவன் நல்ல நீச்சுக்காரனானதால் அவன் நீஞ்சிக் கொண்டு வந்து அந்த படகின் சுக்கானை ஒரு கையாலே பிடித்தான். அந்த கையை ஒரு மாலுமி வாளிலே வெட்டிவிட்டான். அவன் உடனே சவித்திரத்தில் விழுந்து எழுந்து படகை மற்றொரு கையார் பிடித்தான். அந்த கையையும் அந்த பாவி பயல் தரித்து விட்டான். அவன் 2 கைகளையும் இழந்தும் தண்ணீரில் முழுகாமல் இரத்தப் பிரவாகத்துடன் காலினால் நீந்திக் கொண்டு தண்ணீரில் நிற்கிற பரிதாபக்காட்சியும் அவனுடைய சகோதர பக்ஷமும் படகிலிருந்தவர்களுக்கு இரக்கத்தை உண்டு பண்ணினபடியால் அவர்கள், இந்த ஒரு பிராணனை ரட்சிப்பதனால் நமக்கு என்ன நஷ்டம் சம்பவிக்கக்கூடும் என்று சொல்லி அவனை படகின் மேல் ஏற்றிக்கொண்டு அவனுடைய காயங்களை கட்டி சொஸ்தப்படுத்தினார்கள். அவர்கள் சில நாள் யாத்திரை செய்து தெய்வ சகாயத்தினால் குறித்த இடத்துக்கு சிந்தாந்திரையாக போய் சேர்ந்தார்கள் என்றேன். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 28 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.